வணக்கம் கீத பங்களன்.
வணக்கம்.
சற்று மாதங்களுக்கு முன் உங்களுடன் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பேசியிருந்தோம். இப்பொழுது அவர் அதிபராக தெரிவாகியிருக்கிறார். புதிய கொள்கைகளை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதில் குடிவரவு குறித்த புதிய கொள்கைகள் சில பாதகமான விளைவுகளை குடி வருபவர்களுக்கு ஏற்படுத்துகிறது போல் தெரிகிறது. அது பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்?
டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடுகின்ற காலத்திலேயே அமெரிக்காவுக்கான குடிவரவு தொடர்பான எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்துத்தான் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். ஆகவே அவர் தேர்தலில் வெற்றி அடைந்ததன் காரணமாக அதை தடை செய்வதற்கான ஒரு ஆணை அவருக்கு இருக்கின்றது என்று நாங்கள் கருதலாம். பதவியேற்றதன் பின்னர் அவர் அமெரிக்காவுக்கான குடிவரவு தொடர்பான மிக கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றார். அது எதிர்வரும் காலங்களிலும் தொடர்ந்து நடைபெறும் என்று நான் நினைக்கின்றேன். இத்தகைய ஒரு பின்னணியில் தான் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த வாக்குவாதங்கள் அல்லது தொடர்புகள் கவனிக்கப்பட வேண்டும். 1000க்கும் அதிகமான 1500 அளவான அகதிகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆகவே அதற்கு எதிராக பேச வேண்டிய ஒரு அவசியம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் பார்க்கின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலியா மட்டுமல்ல பல நாடுகளுடைய தலைவர்களுக்கும் எதிராக கடுமையான ஒரு போக்கை வெளிப்படுத்தி வருகின்றார். அந்த கடுமையான போக்கு எதிர்காலத்திலும் தொடரும். இந்த பிரச்சனை எவ்விதம் எதிர்காலத்தில் முடிவடையும் என்பது ஆஸ்திரேலியாவுடைய பொறுமையை அடிப்படையாக கொண்டுதான் நிர்ணயிக்கப்படும். டொனால்ட் ட்ரம்பினுடைய போக்கிலும் கொள்கையிலும் மாற்றம் ஏற்படும் என்று யாராவது கருதுவார்களாக இருந்தால் அது தவறானதாக இருக்கும். அவர் கடுமையான பேச்சில் ஈடுபடுவார் என்பது தெளிவானது. ஆனால் நாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுவாரா என்பது இன்னும் தெளிவானது அல்ல. இந்த கடும் போக்கு பேச்சளவில் தான் இப்பொழுது பெருமளவுக்கு காணப்படுகின்றது, ஏனைய நாடுகளுடனான தொடர்பு. ஆகவே இந்த கடும் போக்கை எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா சகித்துக் கொள்ளும் என்பதை பொறுத்தே இந்த பிரச்சனையுடைய பரிமாணம் வெளிப்படும் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மிக கடுமையாக பேசினார் என்ற ஒரு பாரிய ஒரு செய்தி அமெரிக்காவில் காணப்பட்டிருந்தது. ஆனால் ஆஸ்திரேலியர்கள் ஆஸ்திரேலியாவுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சுவார்த்தைகள் அவ்வளவு மோசமானதாக இருக்கவில்லை என்று கூறியிருக்கின்றனர். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற நிலையில் ஆஸ்திரேலியா மட்டத்திலிருந்து அதிகமான ஒரு சகிப்புத்தன்மை காணப்படுகின்றது. அதே ஒரு போக்கு மெக்சிகோ தொடர்பான விடயத்திலும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த பிரச்சனை வெடிக்குமா வெடிக்காதா அல்லது ராஜதந்திர ரீதியாக தீர்க்கப்படுமா என்பது இந்த நாடுகளுடைய சகிப்பின் எல்லையை பொறுத்து நிர்ணயிக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன்.
இந்த தொலைபேசி அழைப்பு மூலம் எமது பிரதமர் மல்கம் டர்ன்புல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் உரையாடி இருக்கிறார். அது வார இறுதியில் நடந்திருக்கிறது. அதே நாள் அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுடன் உரையாடி இருக்கிறார். ஆனால் மல்கம் டர்ன்புலுடன் தான் செய்த உரையாடல் தான் இதுவரை தான் செய்த உரையாடல்களில் மிகவும் மோசமானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது உள்ளூர் அல்லது அமெரிக்கர்களுக்காக கூறப்பட்ட ஒரு வாக்கா அல்லது இது டொனால்ட் ட்ரம்ப்பின் ஆளுமையின் பிரதிபலிப்பா, எப்படி பார்க்கிறீர்கள்?
நினைக்கின்றேன் ஆஸ்திரேலியாவுடன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை குடிவரவு தொடர்பானது. ஆகவே அது அவருடைய கொள்கைக்கு எதிரான ஒரு பிரச்சனை இவ்விடயத்தில் காணப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வது, ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவுடைய ராணுவ நலன்கள் காணப்படுகின்றன, அவற்றை பேணிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆஸ்திரேலியாவுடைய நட்பு அமெரிக்காவுக்கு தேவைப்படும். ஆனால் அந்த பரிமாணங்களை டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுதும் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கான எந்த விதமான சான்று ஆதாரங்களும் காணப்படவில்லை. அவருடைய பிரதானமான பிரச்சனை குடிவரவு. ஆஸ்திரேலியாவிலிருந்து 1500 அகதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன். ரஷ்யாவை பொறுத்தவரையில் எந்த ஒரு காலத்திலும் அவர் கடுமையாக நடந்து கொண்டதோ கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதோ இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இப்பொழுது இருக்கின்ற அடிப்படையில் பல ஊகங்கள் வெளியிடப்படுகின்றன. அவற்றுக்கான ஆதாரங்கள் வெளிவடுகின்ற போது எங்களுக்கு தெரியும் ஏன் இவ்விதமான ஒரு மாறுபட்ட போக்கு காணப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அகதிகள் தொடர்பான பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே அவருடைய பிரதானமான அரசியல் ஸ்லோகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் ரஷ்யா காணப்படவில்லை. மாறாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் சர்வதேச பயங்கரவாதம் தொடர்பில் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆகவே அது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு சாதகமான அல்லது ஒரு நட்பு ரீதியான ஒரு தோற்றப்பாட்டை ரஷ்யா தொடர்பில் ஏற்படுத்தி இருக்கலாம்.
குடிவரவு குறித்த விடயங்களில் மட்டும்தான் இவர் கடும் போக்கை மற்ற நாடுகளுடன் எடுத்திருக்கிறார் என்று அது ஜெர்மனிய சான்சலர் அங்கலா மெர்க்கலுடனான கருத்திலும் அது வெளிப்படுகிறது இல்லையா?
நிச்சயமாக பல்வேறு நாடுகளுடன் குடிவரவு அடிப்படையிலான ஒரு பாரிய ஒரு மோதலுக்கு டிரம்ப் தயாராவது தெரிகின்றது. உதாரணமாக மெக்சிகோவுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகளும் குடிவரவு தொடர்பான விரைவை அடிப்படையாக கொண்டது. ஜெர்மனியுடனான நெருக்குதல்களும் குடிவரவு தொடர்பாக ஏற்பட்டது. இப்போ ஆஸ்திரேலியாவுடனும் ஆகவே அந்த பிரச்சனை டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை மிகவும் அடிப்படையான ஒரு கொள்கை நிலைப்பாடு என்று நான் நினைக்கின்றேன்.
இதே போல குடிவரவு குறித்த புதிய சட்ட மாற்றங்கள் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலம் அறிவிக்கப்பட்ட போது, இப்பொழுது அட்டர்னி ஜெனரல் என்று ஒருவர் அமெரிக்காவில் இல்லை, அதற்காக ஒருவர் இடைக்கால அட்டர்னி ஜெனரலாக கடமையாற்றியவரை இவர் வேலை நீக்கம் செய்திருக்கிறார். ஆனால் இது குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பால் ராயன் அல்லது அவர் போன்ற தலைப்பில் உள்ளவர்கள் யாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை. அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
அதில் எந்த விதமான பெரிய ஒரு ஆச்சரியமும் காணப்படவில்லை. ஏனெனில் குடியரசுக் கட்சி ரிபப்ளிகன் பார்ட்டி என்பது ஜனாதிபதியுடன் எல்லா பெரும்பாலான விடயங்களையும் ஒத்துப்போகின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது. அது வெளிவகாரத்துறையாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு விவகாரம் தொடர்பாக இருந்தாலும் சரி, அவருடைய கொள்கைகளுக்கு சாதகமானதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட, இப்பொழுது இருக்கின்ற நிலையில் டிரம்புடன் ஒத்துப்போகின்ற நிலைப்பாட்டை கட்சி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பாரிய அளவில் அவருடன் எல்லா விடயங்களிலும் இணங்கி செல்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. எனக்கு தெரிந்த அளவில் குடியரசுக் கட்சியிலிருந்து 2 செனட்டர்கள் கல்வி செயலாளருடைய பதவிக்கு எதிராக வாக்களிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. அது தவிர மற்ற எல்லா விடயங்களிலும் டிரம்புக்கும் கட்சிக்கும் இடையில் ஒரு பாரதூரமான ஒரு இணக்கம் காணப்படுகின்றது. ஆகவே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. ஆஸ்திரேலிய அமெரிக்க உறவு குறித்து நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் அமெரிக்காவின் சாலிஸ்பரி பல்கலைக்கழகத்தில் கான்ஃபிளிக்ட் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்ற துறையின் தலைவர் டாக்டர் கீத பொன்கலன். ஆஸ்திரேலிய அமெரிக்க உறவுகளை எடுத்துக்கொண்டால் இது 70 வருடங்களுக்கு மேலாக இராணுவ அரசியல் அல்லது பாதுகாப்பு விடயங்களில் மிக நெருக்கமான உறவை இந்த இரு நாடுகளும் பேணி வந்திருக்கிறது. அதற்கு டிரம்புடைய நடவடிக்கைகள் பாதகமாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அவ்விதமான உள்ளார்ந்த சாத்தியம் ஒன்று காணப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் டொனால்டு டிரம்பினுடைய இந்த கடும் போக்கு ஆஸ்திரேலியா தொடர்பில் தொடர்பாக இருந்தால் ஆஸ்திரேலியா வேறு திசையை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஆஸ்திரேலியா ஏற்கனவே அமெரிக்காவிலும் அதிகமாக சீனாவுடன் இலங்கைக்கு செல்வதற்கான ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றது. ஆகவே பிராந்திய மட்டத்தில் சீனாவுடன் அதிகமாக ஆஸ்திரேலியா இணங்கி செல்வதற்கான ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது. அதுக்கு புறம்பாக டிரம்பினுடைய கடும் போக்கு தொடர்பாக இருந்தால் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய ராணுவ நலன்களுக்கு என்ன இடம்பெறும் என்கின்ற ஒரு கேள்வி ஏற்படும். டிரம்பினுடைய நடவடிக்கைகள் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் சகிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு செல்லுமாக இருந்தால் ஆஸ்திரேலியா சில வகையான ராணுவ பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அவற்றில் ஒன்றாக அமையக்கூடும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய ராணுவ நலன்களை விலக்கிக் கொள்ளுதல் போன்றவை. அத்தகைய ஒரு கடுமையான ஒரு ஒரு பிணக்கு ஏற்படுகின்ற போது நாங்கள் அவதானிக்க வேண்டி வரும் டிரம்ப் எவ்விதம் நடந்து கொள்ளுகின்றார் என்று. ஆனால் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், டொனால்டு டிரம்பியுடைய இந்த 2 வார ஆட்சியில் அதிகமாக கடும் போக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதே அன்றி பாரதூரமான கடும் போக்கு நடவடிக்கைகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே அதுவும் கூட ஒரு அரசியல் தந்திரோபாயமாக இருக்கலாம். அவரால் ஒரு கடும் போக்கு அரசியல் தலைவர் என்ற அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தவர். ஆகவே அந்த கடும் போக்கு தோற்றப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்படுவதாக இருக்கலாம். உண்மையான பிரச்சனைகள் கதைக்கப்படுகின்ற போது அவர் விட்டுக் கொடுக்கின்ற ஒரு போக்கை வெளிப்படுத்தக்கூடும் ஆஸ்திரேலியாவுடனும் கூட. ஆகவே டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் என்ன உரையாற்றுகின்றார், ட்விட்டரில் என்ன சொல்லுகின்றார் என்பதில் கவனம் செலுத்துவது அவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக நாங்கள் அவர் தானிக்க வேண்டும் அவர் நடவடிக்கை ரீதியாக என்ன விடயங்களை மேற்கொள்ளுகின்றார்.
அந்த நடவடிக்கைகளில் ஒன்று டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் என்ற TPP என்ற பொருளாதார கொள்கை ஒன்றை 13 நாடுகள் இணைந்து செயல்படுத்தி அதற்கு 1.5 வருடங்களுக்கு மேலாக அதன் திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் டிரம்ப் பதவிக்கு வர முன்னரே அதை பற்றி கூறியிருந்தார். இப்பொழுது அதிலிருந்து அமெரிக்கா விலகிவிடும் என்று அறிவித்திருக்கிறார்.
நிச்சயமாக சில விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாரதூரமான நடவடிக்கை ரீதியான கடும் போக்குவாதம் ஒன்றை நான் இன்னும் காணவில்லை. டிரான்ஸ் பசிபிக் உடன்படிக்கையும் கூட அமெரிக்காவுடைய நலனை அடிப்படையாக கொண்டு உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட அவருடைய கடும் போக்குவாதத்தை வெளிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று நான் நினைக்கின்றேன். அது தொடர்பிலும் கூட பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்பொழுது கவனிக்கப்பட வேண்டும் அமெரிக்கா விதம் நடந்து கொள்ளுகின்றது என்று.
அமெரிக்க ஆஸ்திரேலிய உறவுகளை எடுத்துக்கொண்டால் அல்லது ஆஸ்திரேலியாவின் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் வர்த்தகத்திற்கு சீனா தேவைப்படுகிறது, ஆனால் பாதுகாப்பு அல்லது இராணுவ ரீதியாக சீனாவை விட அமெரிக்காவுடன் சார்ந்திருக்கத்தான் ஆஸ்திரேலியா விரும்புகிறது போல் அதன் வரலாறும் தற்போதைய தலைவர்களின் சொல்லாடல்களும் வெளிப்படுத்துகின்றன. இது மாறும் என்று நினைக்கிறீர்களா?
மாறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அமெரிக்கா தொடர்ந்து ஒரு கடன் போக்குவாதத்தை வெளிப்படுத்துமாக இருந்தால் ஆஸ்திரேலிய தலைவர்கள் தங்களுடைய சுயகௌரவம் பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளும் கூட சுயமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஆஸ்திரேலியா அமெரிக்க ராணுவத்தை ஆஸ்திரேலியாவின் சில பிரதேசங்களில் பயிற்சி எடுப்பதற்கும் இருப்பதற்கும் அனுமதித்ததற்கான காரணம் அதற்கு அமெரிக்காவுடனான பாதுகாப்பு தொடர்பில் இருக்கின்ற விருப்பம் காரணமாகவே அது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அது தொடருமாக இருந்தால், தொடர வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவுடைய பக்கத்தில் இருந்தும் விட்டுக் கொடுப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படிதான் இல்லாத போது ஆஸ்திரேலிய தலைவர்களும் தங்களுடைய கடும் போக்குவரத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் ஆஸ்திரேலியாவில் தேர்தல்கள் வருகின்ற போது. ஆகவே நடவடிக்கை என்று வருகின்ற போது அமெரிக்காவிடமிருந்து பாரிய விட்டுக் கொடுப்புகள் இடம்பெறாவிடின் அல்லது இப்பொழுது இருக்கின்ற இந்த கடும் போக்குவாதம் தொடர்பாக இருந்தால் சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே சமயம் அமெரிக்காவுடைய பக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது டொனால்டு டிரம்ப் நிச்சயமாக சர்வதேச ரீதியாக பாரிய அடிப்படை ரீதியான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான ஒரு காரணியாக இருப்பார் என்பதில் இப்பொழுது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதிர்வரும் 4 ஆண்டுகளில் சர்வதேச ரீதியாக மிக பாரிய அளவிலான அடிப்படை மட்டத்திலான மாற்றங்கள் ஏற்படும். அவற்றில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் ஐரோப்பிய நாடுகளுடையதும் ஆஸ்திரேலியாவுடையதும் பாதுகாப்பு தொடர்பான மேல் சிந்தனை.
இது நல்ல விதமாக முடியுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய மீண்டும் தொடர்பு கொண்டு அதை பற்றி ஆலோசிப்போம்.
நன்றி சஞ்சீவன்.